السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.
الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون. صدق الله العظيم. دولتي فريق பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய புகழ் அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று வாழ்கின்ற அனைத்து மூமின்கள் மீதும் உண்டாகின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஒரு பிரதிநிதியாக படைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் மனிதன் இந்த உலகத்தில் அவன் வாழுகின்ற போது அவனுடைய உடம்பில் ரூஹு ஊதப்பட்ட நாளில் இருந்து அந்த மனிதர் உலகத்திலே நான்கு விதமான வாழ்க்கைகளுக்கு அவன் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். தாயுடைய வயிற்றில் அந்த இருளான அந்த இடத்திலே தனிமையிலே மனிதன் வாழ்ந்த ஒரு காலம். அந்த காலத்தில் மனிதனை போஷித்தவன் அல்லாஹ், மனிதனுடைய தேவைகளை பொறுப்பேற்றவன் அல்லாஹ். எனவே மனிதனுடைய வாழ்க்கை தாயுடைய வயிற்றில் அது ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்னால் இரண்டாவது வாழ்க்கை அந்த மனிதன் உலகத்துக்கு வந்து உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை குர்ஆன் அல் ஹயாத்து துன்யா, இது உலக வாழ்வு. மனிதன் வாழக்கூடிய இரண்டாவது வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மனிதன் வாழ்கின்ற, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக வாழ்க்கை அல்லாஹ் பேசுகின்றான். கண்ணியமான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வாழ்க்கைக்கு ஆலமு ஷஹாதா என்று சொல்வார்கள். கண்களினால் உலகத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், உலக விவகாரங்களை அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை, இதை ஆலமு ஷஹாதா, கண்ணுக்கு விளங்குகின்ற வாழ்க்கை என்று இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வாழ்க்கைக்கு பேர் சொல்லியிருக்கிறார்கள்.
கண்ணியமானவர்களே, இன்னும் இரண்டு வாழ்க்கை இருக்கிறது. குர்ஆன் அந்த இரண்டு வாழ்க்கையை பற்றி மிக அதிகமாக பேசுகிறது. ஏன்? உலக வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உயிருள்ளவர்கள் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முடிவடையக்கூடிய வாழ்க்கை, தீர்ந்துவிடக்கூடிய வாழ்க்கை, வீணான வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா உலக வாழ்வை வர்ணிக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் மனிதன் சந்திக்க இருக்கின்ற, உலக வாழ்வுக்கு பின்னால் அவன் சந்திக்க இருக்கின்ற, தொடர இருக்கின்ற இரண்டு வாழ்க்கைகளை மிக அழகாக, மிக அழுத்தம் திருத்தமாக, மிக அதிகமாக அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அந்த வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய மரணத்தோடு உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற ஒரு நாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய எமது உடம்பில் இருக்கின்ற அந்த ரூஹ், அல்லாஹ்வினால் ஊதப்பட்ட அந்த ரூஹ், அல்லாஹ்வினால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூஹ் தற்காலிகமாக மனித உடம்பை விட்டும் பிரியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அதுதான் நாம் எல்லோரும் மரணிக்கக்கூடிய ஒரு நாள். எமது உடம்பில் இருந்து எமது ரூஹு பிரியக்கூடிய அந்த சந்தர்ப்பம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது உடம்பில் இருந்து அந்த ரூஹ் பிரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலிருந்து எங்களுடைய மூன்றாவது வாழ்க்கை ஆலமுல் பர்சக் என்று சொல்லப்படுகின்ற, எங்களுடைய கண்ணுக்கு விளங்காத, எங்களுடைய அனுபவத்தால் விளங்க முடியாத ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து யாரெல்லாம் மரணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாருடைய ரூஹு உடம்பை விட்டும் பிரிந்து அவர்கள் மரணித்து சென்றிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது உலக வாழ்வை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு விசாலமான வாழ்க்கை. உலகத்தில் ஒரு மனிதன் 60 வருடம் வாழலாம், 70 வருடங்கள் வாழலாம், 80 வருடங்கள் வாழலாம், ஆனால் பர்சக்குடைய வாழ்க்கை உலகத்துடைய முடிவு வரைக்கும், கியாமத்துடைய நாள் வரைக்கும் மனிதர்களை அல்லாஹ் அவர்களுடைய கபர்களில் இருந்து எழுப்பாட்டக்கூடிய அந்த நாள் வரைக்கும் கபரிலே மரணித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரணிக்க இருக்கக்கூடிய நாமும் அந்த வாழ்வை சந்தித்து ஆக வேண்டும். இனிமானவர்களே, பல்லாயிரக்கணக்கான வருட வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறார். 60 வருடம், 70 வருடம், 80 வருடம் நாம் வாழ்கின்ற இந்த தற்காலிக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான் என்றால், நாம் வாழ இருக்கின்ற எங்களுடைய மூன்றாவது வாழ்க்கை, மூன்றாவது நிலைமை, நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய மூன்றாவது கட்டம், அதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரு இதய விசுவாசி இடத்திலே காணப்பட வேண்டிய ஈமானுடைய அம்சங்களை பேசுகிறார், ஈமான் சார்ந்த விடயங்களை பேசுகிறார். இணையமானவர்களே, ஈமான் சார்ந்த விடயங்களை அல்லாஹ் பேசுகிற போது முதன்மையாக அல்லாஹ் பேசுவது ஈமான்தாரிகளுடைய ஈமானிய வெளிப்பாடுகளை அல்லாஹ் பேசுகின்ற போது முதலாவது அல்லாஹ் பேசுவது நாம் சந்திக்க இருக்கின்ற அந்த நான்காவது, அந்த மூன்றாவது வாழ்க்கையையும், அதற்கு பின்னால் நாம் சந்திக்க இருக்கின்ற அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான இன்பமான அந்த நான்காவது வாழ்க்கையையும் தான் அல்லாஹு தஆலா ஈமானை பற்றி பேசுகின்ற போது, இறை விசுவாசத்தை பற்றி பேசுகின்ற போது முதலாவதாக அல்லாஹ் பேசுகின்றார். சூரா பக்ராவிலே அல்லாஹு தஆலா முஃமின்களுடைய அடையாளங்களை சொல்கிறார். அல்லதீன யுஃமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத், மறுமை வாழ்வுக்காக வேண்டி அவர்கள் உலகத்திலே தயார் செய்கின்ற போது பிரதானமாக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் ஈமானுடைய அடையாளம் தொழுகை. அந்த தொழுகையை அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் ஒரு மனிதனுடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பேசுகின்றார், சுவர்க்கம் நரகத்தை அல்லாஹ் பேசுகின்றார். மனிதனுடைய கண்களால் உலகத்தில் இருந்து காண முடியாத மரணத்தையும் மரணத்தை தொடர்ந்து வருகின்ற அந்த பர்சகுடைய நிலைமைகளையும் அதற்கு பின்னால் ஒரு மனிதன் சந்திக்க இருக்கின்ற மறுமையுடைய நிகழ்வுகளையும் நம்புவது ஈமானுடைய மிக முக்கியமான பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கிறது. நினைமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே மரணத்தை நம்புவது அது ஈமானுடைய அடையாளம். ஏன் நாம் எல்லோரும் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு முஃமின் அல்லாஹ்வை ஆரம்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தன்மைகளை சிபாத்துக்களை நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் முஹ்யி, அவன் மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவன், உயிர் கொடுத்து மனிதனை வாழ வைக்கக்கூடியவன். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் முமீன், உயிரை கொடுத்த மனிதனுடைய உயிரை பறிக்கின்ற அதிகாரம் உள்ளவன், கொடுத்த உயிரை பறித்தெடுக்கின்ற அதிகாரம் அல்லாஹுக்கு இருக்கிறது. எனவே மனிதர்கள் மரணத்தை நம்ப வேண்டும் என்பதை அல்லாஹ் ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்றாக, மரணத்தை தொடர்ந்து வருகின்ற வாழ்க்கையை நம்ப வேண்டும் என்பதை ஈமானுடைய பிரதானமான அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உயிர் தற்காலிகமாக எங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, பிரியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே, எங்களுடைய உடம்பு மண்ணுக்குள்ளால் செல்வதற்கு முன்னால், நாங்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால், எங்களுடைய உடம்பிலே காணப்படுகின்ற ரூஹ் என்று சொல்கின்ற அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு, நாம் உயிர் வாழுகின்ற போது எங்களால் அந்த ரூஹை காண முடியாது. நம்பி இருக்கிறோம் இந்த ரூஹு பிரியும் என்பதை நம்பி இருக்கின்றோம், இந்த ரூஹு மீண்டும் எனது மரணத்துக்கு பின்னால் என்னுடைய உடம்போடு சேரும் என்பதை நம்பி இருக்கின்றோம். ஆனால் இந்த உயிரை, இந்த ரூஹை, இந்த நஃப்ஸை நாங்கள் காணவில்லை. ஆனால் கண்ணியமானவர்களே, நம்பி இருக்கிறோம், ஈமான் கொண்டு இருக்கிறோம், அதை விசுவாசம் கொண்டு இருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு மனிதனுடைய ரூஹு கலட்டப்படுகின்ற, உடம்பை விட்டும் ரூஹு பிரிக்கப்படுகின்ற நாளை, மரணிக்கக்கூடிய நாளை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே பேசியிருக்கின்றார். ஏன் சகோதரர்களே, மரணிக்கக்கூடிய நேரத்தில் உலகத்திலே இருந்து, உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கின்ற போது எந்த சுவர்க்கத்தை காதினால் கேட்டோமோ அந்த சுவர்க்கத்தை கண்ணினால் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலே, சக்ராக்குடைய நேரத்தில் ஒரு சுவர்க்கவாதிக்கு அல்லாஹ் நரகத்தை காட்டுவான். நரகத்தை காட்டியதன் பின்பு இரண்டாவதாக அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை காட்டுவான். அவர் நரகவாதியாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை காட்டிவிட்டு அதற்கு பின்னால் நரகத்தை அல்லாஹ் காட்டுவான். உடம்பில் இருந்து அந்த ரூஹை மலக்குமார்கள் வானவர்கள் பிரிப்பதற்கு முன்னால் எந்த சுவர்க்கத்தை நானும் நீங்களும் நம்பினோமோ அந்த சுவர்க்கத்தை உலகத்திலே நாங்கள் காண்போம், அந்த காட்சிகளை அல்லாஹ் காட்டுவார். கனிமன் அல்லாஹுடைய நல்லடியார்களே, மறைவான சுவர்க்கம் ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்னால் சக்ராக்குடைய நேரத்திலே, தௌபாவுடைய கதவு அடைக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு மனிதனுடைய ரூஹு அவனுடைய தொண்டை குழியை அடைகின்ற போது அல்லாஹ் காட்டித்தான் அவனுடைய ரூஹை முழுமையாக அல்லாஹ் பிரிப்பார். அதே நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் ரூஹை அவன் ஏற்றிருக்கிறான், ரூஹை அவன் காணவில்லை, உயிரை அவன் காணவில்லை, ஏற்றிருக்கிறான். ஆனால் அவன் மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே, அவனுடைய ரூஹ் அவனுடைய உடம்பை விட்டு பிரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள். மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுடைய கண்களினால் அந்த ரூஹை காண்பார்கள். ஒரு நல்ல மனிதனுடைய சக்ராத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நீண்டதொரு ஹதீஸிலே சொன்னார்கள். ஒரு பாவியுடைய சக்ராத்தையும் அதே ஹதீஸிலே சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, மரணம் என்பது, மரணத்துக்கு பின்னால் நானும் நீங்களும் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. அது எங்களுடைய ஈமானுடைய ஒரு பகுதி. சகோதரர்களே, அல்லாஹும் குர்ஆனில் ஒரு முஃமினுடைய சக்ராத்தை பேசுகிறார், ஒரு காஃபிருடைய சக்ராத்தையும் பேசுகிறார், ஒரு பாவியுடைய சக்ராத்தையும் பேசுகின்றார். என்னேமான் அல்லாஹுடைய நிரடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா குபிதர் ரூஹு தபிஹுல் பஸர், எந்த மனிதனுடைய ரூஹு அவனுடைய உடம்பிலிருந்து கலட்டப்படுமோ அந்த நேரத்தில் அந்த மனிதன் அவனுடைய ரூஹை, மலக்குமார்கள் அந்த ரூஹை எடுத்து ஒரு தட்டிலே வைத்து, நல்லடியார்களாக இருந்தால், மீன்களாக இருந்தால் அந்த தட்டிலே வைத்து அந்த ரூஹை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் தனது கண்களினால் அந்த ரூஹை காண்பார். அந்த ரூஹுக்கு ஒரு உடம்பை, அந்த ரூஹுக்கு ஒரு உருவத்தை அல்லாஹ் கொடுத்து, நீ உலகத்தில் நம்பிய இந்த ரூஹை உன்னுடைய கண்ணினால் நீ பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த ரூஹை காட்டுவான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுடைய கண்களினால் மலக்குமார்கள் பறிக்கின்ற அந்த ரூஹை கண்களினால் காண்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்கும். ஒருவர் ஒருவர் மரணித்து விட்டால் முதலாவதாக அவருக்கு நாங்கள் செய்கின்ற வேலை என்ன? திறந்த இரண்டு கண்களையும் நாங்கள் மறைத்து விடுவோம், மூடி விடுவோம். ஏன்? ரூஹு பிரியக்கூடிய நேரத்திலே அந்த ரூஹை ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய கண்களினால் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கத்தை பார்ப்பதை போன்று, நரகத்தை பார்ப்பதை போன்று ரூஹை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நிரடியார்களே, அதனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய முதலாவது வசனம் முதலாவது ஆயத்து, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலம், உங்களை படைத்த அல்லாஹ்வுடைய பெயரால் நீங்கள் ஓத வேண்டும், நீங்கள் வாசிக்க வேண்டும், நல்ல விடயங்களை தேட வேண்டும், படிக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய முதலாவது வசனத்தை அல்லாஹ் இறக்கியிருப்பதை போன்று அல் குர்ஆனுடைய கடைசி ஆயத், வஹியுடைய கடைசி வார்த்தை. கண்ணியமானவர்களே, அநேகமான உலமாக்களுடைய கருத்துப்படி வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், மனிதர்களே உங்களுடைய உடம்பில் இருந்து உங்களுடைய ரூஹு கலட்டப்படக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். உலகத்திலே வாழ்கிற போது இத்தகுல்லா என்று சொன்ன ரப்பு, இத்தகுன்னார் என்று சொன்ன ரப்பு, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆனில் சொன்ன ரப்பு அந்த குர்ஆனை முடிக்கின்றான். உங்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். மரணத்துடைய சந்தர்ப்பம், சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் அல்லாஹு தஆலா. ஏன் சகோதரிகளே, இந்த உலகத்திலே சக்கராத்தை விட வருத்தமான ஒன்று எந்த ஒன்றுமே கிடையாது. சக்கராத்தை விட பெரிய சோதனை எந்த ஒன்றுமே கிடையாது. சக்கராத்துடைய நேரத்தில் இரண்டு விதமான சோதனைகளுக்கு ஒரு மனிதன் முகம் கொடுக்க வேண்டும். ஒன்று, அவருடைய உடம்புக்கு ஏற்படக்கூடிய வருத்தம், நபிமார்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது, யாராலும் தப்ப முடியாது. நபிமார்களுக்கு அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனையை கொடுத்தான். ஏன் சகோதரர்களே? ஏனென்றால் நபிமார்கள் எல்லோரும் சுவர்க்கவாதிகள். நபிமார்களுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்மைகளால் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தி இருக்கிறார்கள். சக்கராத்தை அனுபவித்து அந்த வருத்தத்தின் மூலமாக, அந்த நோயின் மூலமாக, அந்த சிரமத்தின் மூலமாக அவர்கள் அதை பொறுமை செய்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நபிமார்களுக்கும் அல்லாஹ் சக்கராத்தை கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்ராத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மனைவி நபி அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள், அவர்களும் நபியுடைய சக்ராத்தை சொல்கிறார்கள். நபி அவர்களுக்கு கிடைத்த அன்பு குழந்தை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. ஏனைய விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை, அவர்களுடைய நோன்பை, அவர்களுடைய இபாதத்தை, அவர்களுடைய தஹஜ்ஜுத்தை, அவர்களுடைய சதகாவை ஏனைய சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்ராத்துடைய அந்த வேதனை, சக்ராத்துடைய அந்த போதை, சக்ராத்துடைய அந்த வழியை நபி அவர்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் நெருக்கமான இரண்டு பெண்கள், ஒன்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது நபி அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேச முடியாத அளவுக்கு வருத்தம், பேச முடியாத அளவுக்கு வருத்தம். எந்த அளவுக்கு என்றால், மிஸ்வாக்கை எடுத்து எனது பல்லை துலக்கி விடுங்கள் என்று வாயினாலும் சொல்ல முடியாமல், கையினாலும் சைக்கினை செய்ய முடியாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்தை அனுபவித்தார்கள். கண்ணினால் சிமட்டினார்கள், கண்ணினால் சைக்கினை செய்தார்கள், நான் மிஸ்வாக்கு செய்ய வேண்டும். மிஸ்வாக்கை எடுத்து தாருங்கள் என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்தை அனுபவித்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோப்பையிலே தண்ணீரை வைத்துக் கொண்டு அந்த தண்ணீரினால் முகத்தையும் தன்னுடைய உதடையும் அந்த தண்ணீரினால் தடவி கொண்டிருந்தார்கள். உதடுக்கு தண்ணீரை செலுத்திக் கொண்டிருந்தார்கள், முகத்திலே தண்ணீரை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு உஷ்ணமாக, அந்த அளவுக்கு வருத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்ராத் அமைந்திருந்தது. இது ஒரு மனிதன் கபருடைய வேதனைக்கு முன்னால், கபருடைய நெருக்கடிக்கு முன்னால், மறுமையுடைய இன்னல்கள் துன்பங்களுக்கு முன்னால், உலகத்தில் கடைசியாகவும் அவருடைய மறுமை வாழ்வில் முதலாவதாகவும் சந்திக்கின்ற நிலைமை சகோதரர்களே, சக்ராத் இப்படி என்றால், சக்ராத்துக்கு பின்னால் இருக்கின்ற கபரு, அதுக்கு பின்னால் இருக்கின்ற மஹ்ஷர், கேள்வி கணக்கு, ஸிராத்துல் முஸ்தகீம் பாலம், இது போன்ற விடயங்கள் அதைவிட பயங்கரமாக இருக்கும். நினைவாளர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்ராத்தை என்னுடைய கண்களினால் நான் பார்த்தேனோ, அதற்கு பின்னால் யார் சக்ராத்தில் என்னதான் சிரமப்பட்டாலும் அது ஒரு பெரிய விடயம் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஏன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த அளவு சக்ராத்துடைய வேதனையை அனுபவித்தார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சக்ராத்துடைய நிலையை பார்த்து, வா கர்ப அபி, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கைதேதமே, இந்த தந்தைக்கு ஏற்பட்ட வருத்தமே என்று அவர்கள் அழுகிறார்கள். அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தை கடைசியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வருத்தம், கடைசியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நோவினை, இதற்கு பின்னால் வருத்தமே கிடையாது என்று மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல்படுத்தினார்கள். கனிமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளை பற்றி பேசுகின்றான். கியாமத்துடைய நாள் என்பது ஒரு மனிதன் கபரிலே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்ததற்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒன்று. அந்த கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவுடைய பேரே கியாமா, சூரத்துல் கியாமா. கண்ணியமானவர்களே, இதில் அல்லாஹு தஆலா அந்த சூராவுடைய ஆரம்ப பகுதியிலே அல் கியாமத்துல் குப்ரா எனப்படுகின்ற, உலகம் அழிக்கப்பட்டதன் பின்பு ஏற்படுகின்ற அந்த கியாமத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான், அதனுடைய அடையாளங்களை பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, அந்த சூராவுடைய கடைசி பகுதியிலே அல் கியாமத்து சுகுரா எனப்படுகின்ற, சிறிய கியாமத் என்று சொல்லப்படுகின்ற சக்ராத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சாதாரணமான விடயம் கிடையாது, மிக விரிவாக அல்லாஹ் சக்ராத்தை பேசுகிறான். حتى اذا بلغت التراقي وقيل من راق وظن انه الفراق والتفت الساق بالساق الى ربك يوم يبن المصاب. الله சொல்றான், ஒரு மனிதனுடைய ரூஹ், கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உடம்பில் மிக பிரதானமான பகுதி தான் தலை. அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒரு தடவைதான் நாங்கள் சூரத்துல் பாத்திஹாவை ஓதுகிறோம், ஒரு தடவைதான் ருக்கூ செய்கிறோம், ஆனால் இரண்டு தடவைகள் நாங்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். என்னுடைய உடம்பிலே மிக கண்ணியமான உறுப்பு முகம் தலை, அதை நாங்கள் நிலத்தில் வைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்கிறோம். அல்லாஹ் அதை விரும்புகிறான். அதனால் ஒவ்வொரு ரக்அத்திலும் இரண்டு இரண்டு தடவைகள் சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சக்ராத் என்பது அல்லாஹு தஆலா அந்த சக்ராத்தை விட்டும் யாருக்கும் தப்பிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் எனது சக்ராத்தை நீ இலகுவாக ஆக்க வேண்டும். சக்ராத் வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. சக்ராத் இருக்கிறது, வஜாஅத் சக்ரதுல் மௌத் பில் ஹக், சக்ராத் என்பது உண்மையானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த சக்ராத்துடைய நேரத்தில் மனிதனுடைய உடம்பிலே முதலாவதாக செயல் இழக்கக்கூடிய உறுப்பு அந்த மனிதனுடைய இரண்டு கால்களும். என்ன காரணம் சகோதரர்களே? கால் இருந்தால், இரண்டு கால்களும் ஆரோக்கியமாக இருந்தால், இரண்டு கால்களும் செயல்பட்டால் ஒரு ஆபத்து வரும்போது ஒரு மனிதனால் எழும்பி ஓட முடியும். அவரிடத்தில் வாகனம் இல்லை, காலாலாவது ஓடி ஓடி தப்பிக் கொள்வார். மரணத்தை விட்டும் தப்ப முடியாது, சக்ராத்தை விட்டும் தப்ப முடியாது, தப்ப விட மாட்டோம் என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா மனிதனுடைய காலில் இருந்துதான் அவருடைய ரூஹை மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ் அந்த ரூஹை கைப்பற்ற வைக்கின்றார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு கபரை பார்த்து விட்டு திடுக்கிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடுக்கிட்ட உடனே சஹாபாக்கள் எல்லோரையும் அழைத்தார்கள். நாங்கள் சொல்வோம், சஹாபாக்கள் அவர்களுக்கு முன்னால் பயான் செய்யப்பட்டால், உபதேசம் செய்யப்பட்டால் அதை அழகாக காது தாக்கி கேட்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய தலை கூட அசைய மாட்டாது. தலையில் ஒரு பறவை வந்து நின்றால் கூட அந்த பறவை அசைந்து விடாமல் பறந்து விடாத அளவுக்கு மிகவும் உருக்கமாக, மிகவும் அமைதியாக, மிகவும் நிதானமாக, மிகவும் உன்னிப்பாக சஹாபாக்கள் பயான்களை கேட்பார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அது எந்த பயான் தெரியுமா? கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை சொல்கிறார்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையவாடியிலே ஜன்னத்துல் பகீயிலே ஒரு சஹாபியுடைய ஜனாசாவை அடக்கியதன் பின்பு சக்ராத்தை பற்றி, மலக்குல் மௌத்துடைய சக்தியை பற்றி, அவருடைய பலத்தை பற்றி, அவரோடு வருகின்ற மாணவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது நாங்கள் மெய் மறந்து போனோம், உலகத்தை மறந்து விட்டோம், என்ன நடக்கப் போகிறது என்று நாங்கள் பதறிக்கொண்டு அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை மிக அழகாக நாங்கள் கேட்டோம். எந்த அளவுக்கு என்றால் அந்த நேரத்தில் எங்களுடைய தலையிலே ஒரு பறவை வந்து நின்றாலும் அந்த பறவை கூட நிம்மதியாக அசையாமல் அப்படியே இருக்கும் அளவுக்கு மிக நாங்கள் உன்னிப்பாக அந்த பயானை கேட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லிவிட்டுத்தான் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். மலக்குமார்கள் வருவார்கள், மலக்குல் மௌத் வருவார், அவருடைய தலைமையில் ஒரு படை வருவார்கள். அந்த படையுடைய எண்ணிக்கையை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த படையுடைய எண்ணிக்கை அந்த யார் மரணிக்க இருக்கிறாரோ அந்த மனிதனுடைய பார்வை செல்லும் அளவுக்கு, பார்வையுடைய முடிவின் அளவுக்கு வானவர்கள் இருப்பார்கள். நல்லவராக இருந்தால் நல்ல மலக்குமார்கள், ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருவார்கள், அழகாக வருவார்கள், வாசனை திரவியங்களோடு வருவார்கள், கண்ணியப்படுத்துவதற்காக வருவார்கள், சுவர்க்கத்துடைய தட்டுகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள், சுவர்க்கத்துடைய விரிப்புகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அப்போது மலக்குல் மௌத் முதலாவதாக அவருடைய காலில் இருந்து அந்த ரூஹை அப்படியே இழுத்துக் கொண்டு வருவார். அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் கால் முதலாவதாக செயலிழந்து விடும், ஓட முடியாது, நடக்க முடியாது, எழுந்து நிற்க முடியாது, கால் அங்கும் இங்கும் அசையும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா வலகத்தி தராஃபி வகீல மன் ராஃப். அவர்களுடைய அந்த ரூஹு காலிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக, ஒரு முஃமினுடைய ரூஹை மலக்குமார்கள் மிகவும் மெதுவாக எடுப்பார்கள். மெதுவாக எடுக்கின்ற போது அந்த அளவு வேதனை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபிகளுக்கு விளங்குகின்ற ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். தோல் குருத்தி இருக்கிறது, தோல் குருத்தியில் ஒருவர் தண்ணீரை ஊற்றுகிறார் குடிப்பதற்காக வேண்டும். குடித்ததற்கு பின்னால் அந்த தோல் குருத்தியுடைய வாயிலே கொஞ்சம் தண்ணீர் இருக்கும், அது சிந்து. எங்களுடைய பாசையில் செல்வதாக இருந்தால் நாங்கள் ஒரு டெப்பை திறந்து விட்டு மூடுகின்ற போது இறுதியாக ஒரு டொப் கீழே விடும், ஒரு துளி விடும், சாதாரணமாக விழுந்து விடும். மூடிவிட்டோம், சாதாரணமாக அது வந்துவிடும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுடைய ரூஹை அவ்வாறு மிருதுவாகத்தான் வளர்க்குமார்கள், கைப்பற்றுவார்கள், அதை கூட அவரால் தாங்க முடியாமல் இருக்கும். தனிமானவர்களே, அப்படியே கைப்பற்றி தொண்டைக்குரிய ரூ அடைகின்ற போது குர்ஆன் சொல்கிறது, அவருடைய அந்த மனிதனுடைய நிலையை அவருடைய உறவினர்கள், அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவதானிப்பார்கள். சொல்வார்கள், வகீல மன் ரா, என்னுடைய வாப்பா, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, இவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது, இவருக்கு நாங்கள் குர்ஆனை ஓதி ஊதுவோம். மன் ரா, இவருக்கு ஓதி பார்க்கிறது யாரு? அன்னை மாணவர்களே, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நோய் வருது, எல்லா மருந்தையும் செஞ்சு ஒன்றுமே சக்சஸ் ஆகல, ஒன்றிலே ஆரோக்கியம் கிடைக்கல, கடைசியாக எடுக்கிறது குர்ஆன். குர்ஆன் சிஃபா, குர்ஆனுடைய எல்லா ஆயத்துக்களும் சிஃபா மருந்து என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், சக்ராத்துல அல்லாஹ் சொல்றான், இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, டாக்டருக்கு போக மாட்டாங்க. மன்றா, யாரு ஓதி பார்க்கிறது, யாரு பக்ரா ஓதுறது, யாரு குல்சூரா ஓதுறது, யாராவது இருக்கிறாங்களா என்று தேடுவார்கள். அல்லாஹ் சொல்றான், அது நோய் அல்ல. நீங்க ஓதி பார்த்து ஊதுறதுக்கு நோய் அல்லாது. அவர்களுடைய இரண்டு கால்களும் இரண்டு கெண்டைகளும் கெண்டை காலும் ஒன்றோடு ஒன்று கோர்த்து விடும், ஒன்றோடு ஒன்று இணைந்து விடும். முதல்ல அன்னகுல் பிரா, உறவினர்கள் நினைப்பாங்க, பாப்பாக்கு ஒரு நோய் வந்திருக்குது, பாப்பாக்கு பிரஷர் வந்திருக்குது, பாப்பாக்கு சீனி கூடி இருக்குது, பாப்பாக்கு காய்ச்சல் கூடி இருக்குது. மௌத்தாக கூடியவருக்கு தெரியும், அவர் மலக்குமார பார்த்துக் கொண்டிருக்கிறார். காலில் இருந்து அவருடைய ரூஹை உறிஞ்சி புரிஞ்சக்கூடிய அந்த நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வார், குர்ஆன் சொல்கிறது, அன்னகுல்ஃபிரா, அவர் உள்ளத்தால் நினைப்பாரு, இது நான் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நாள், உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பம், எனது ரூ எனது உடம்பை விட்டு பிரிக்கப்படுகின்ற தினம். இல ஆரம்பிக்க யௌமனில் மசா, நான் போகக்கூடிய இடம் அல்லாஹிடத்தில் தான், நான் அல்லாஹிடத்திலே செல்ல இருக்கிறேன், அல்லாஹிடத்திலே நான் போகப் போகிறேன் என்று அந்த மனிதர் சொல்வார் என்று அல்லாஹு தஆலா சூரா கியாமாவுடைய கடைசி பகுதியிலே ஒரு மனிதனுடைய சக்கராத்தை நீங்க அழகாக பேசியிருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே சக்கராத்துடைய நிலைமையை விட்டும் யாராலும் தப்பிக்கொள்ள முடியாது. அதனால் தான் அல்லாஹ் காலில் இருந்து சக்கராத்துடைய வேதனையை ஆரம்பித்து முதலாவதாக கால் செயலிழக்கப்படுகிறது, அதற்கு பின்னால் தான் தொண்டை குழியில் இருந்து அந்த ரூஹ் முழுமையாக கலட்டி எடுக்கப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த சக்கராத்தை யாருலாம் எனக்கு இலகுவாக்க வேண்டும், எனக்கு லேசாக்கி தர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரவான தொழுகை பேசி முன்னால் ஓடிவிட்டார். கனிமான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, மலக்குல் மௌத் இவர்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட வானவர்களிலே மிகவும் பிரமாண்டமானவர்கள். ஒரே சந்தர்ப்பத்தில் பல மனிதர்களுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தனது 70 வயதை தாண்டி பிற்காலத்திலே அவர்கள் சாயிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுது அழுது அவர்கள் அவர்களுடைய 2 கண் பார்வைகளையும் இழந்து விடுகிறார்கள். இந்த நேரத்தில் அவருடைய மாணவன் சிமாக்கல் ஹனஃபி என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெரியார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தை கேட்கிறார்கள், எனக்கு ஒரு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் இருக்கிறது, நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் அந்த சந்தேகத்தை நாம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். கேட்கிறார்கள், மலக்குல் மௌத் ஒருவர் தான், ஒரு மலக்கு தான், ஒரு மலக்காக இருந்து கொண்டு அவர் எப்படி ஒரே சந்தர்ப்பத்தில் கிழக்கில் ஒருவரையும் மேற்கில் ஒருவரையும் மௌத்தாக்குகிறார், அவர்களுடைய ரூஹை எப்படி கைப்பற்றுகிறார், ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் மரணிக்கிறார்கள், எப்படி முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குல் மௌத் அவருக்கு அல்லாஹ் எப்படி சக்தியை கொடுத்திருக்கிறான் என்றால், ஒரு மனிதன் ஒரு பீங்கான்ல ஒரு பாத்திரத்துல சாப்பாடை போட்டு சாப்பிடுறான். ஒரு கையில சாப்பாடு உணவு கவலத்தை வச்சுக்கொண்டு அவர் சாப்பிடுறான். அவருக்கு அந்த நேரத்துல நடுவுல இருந்தும் சாப்பிடேனும், அந்த பீங்கான்ல தொங்கல் இருந்தும் சாப்பிடேனும், ஆரம்பத்தில் இருந்தும் சாப்பிடேனும், அல்லாஹ் எப்படி ஒரு மனிதன் உணவு அருந்தக்கூடிய நேரத்தில் அந்த உணவு பாத்திரம் அவருடைய கையிலே எப்படி அவருடைய ஆதிக்கத்திலே அவருடைய சக்தியில் இருக்கிறதோ அது போன்ற ஒரு சக்தி அல்லாஹ் மலக்குல் மௌத்துக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்துடைய 7 வானங்கள், 7 பூமிகள், 7 கடல்கள், உலகத்தில் இருக்கின்ற மலைகள், மட்டைகள், மரங்கள் அனைத்துமே மலக்குல் மௌத்துக்கு முன்னால் ஒரு மனிதன் தனது கையிலே வைத்து சாப்பிடுகின்ற பாத்திரத்துக்கு சமன் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அந்த அளவுக்கு பிரமாண்டமான சக்தியை கொடுத்திருக்கிறான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம், யாரு வந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாகூப் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். தந்த வாப்பாவும் ஒரு நபி, பாட்டனும் நபி, தந்த மகனும் நபி. கனி மனிதர்களே, இந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்துக்கு பயந்தாங்க, மரணத்துக்கு பயந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்கராத்தையும் பேசுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்கராத்தையும் பேசுறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்கராத்தையும் பேசுறான், நபிமார்களுடைய சக்கராத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசிருக்கிறான். அம் குன்தும் சுஹதா இத் ஹதர யஅகூப் அல் மௌத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேக்குறான், அல்லாஹ் யஅகூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் ஏற்பட்ட நேரம் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியுமா, தெரியாதே என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை மலக்குல் மௌத்த சந்திக்கிறாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம், மலக்குல் மௌத்த சந்திச்சு சொல்றாங்க, மலக்குல் மௌத் அவர்களே, எனது உயிரை கைப்பற்றுவதற்காக நீங்கள் தான் நிச்சயமாக வருவீர்கள், நீங்கள் எனது ரூஹை கைப்பற்றுவதற்கு வருவதற்கு முன்னால் எனக்கு நீங்கள் அறிவித்து விட்டு வர வேண்டும். பயந்தார்கள், நல்ல நிலைமையில் நான் மௌத்தாக வேண்டும். நபி அவங்க துஆ செஞ்சாங்களே, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே மிக சிறந்த நாளாக, மிக கண்ணியமான நாளாக, மிகவும் நல்ல நாளாக நான் மௌத்தாகக்கூடிய நாளை நீ எனக்கு ஆக்க வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் உறங்கக்கூடிய உறக்கம், ஒரு மனிதன் தூங்கக்கூடிய தூக்கம், அந்த மனிதனுடைய மரணத்தை ஞாபகப்படுத்துகிறது. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வஅஹ்யா, யா அல்லாஹ் நான் மௌத்தாகுகிறேன், காலையில் நீ எனது ரூஹை திருப்பி தந்தால் நான் உயிரோடு எழும்புவேன் என்ற துவாவைத்தான் நாங்கள் ஓதுகிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இரவுல தூங்குறதுக்கு முன்னால உங்களோட தலவாணிக்கு கீழான உங்களுக்கு வர வேண்டிய கடன், நீங்க கொடுக்க வேண்டிய கடன், உங்களுடைய வசியத்துகள், உங்களுடைய ஆசைகள் எழுதி தலவாணிக்கு கீழான வச்சுட்டு தூங்குங்க. ஏன் நீங்க தூங்கினா எழுப்புறது சந்தேகம். குர்ஆன் சொல்லுது, ஒரு மனிதன் உறங்கும் போது அவருக்கு நாங்கள் சிறு மௌத்தை கொடுக்கிறோம், நாங்கள் விரும்பினால் அந்த ரூஹை முழுமையாக அவருக்கு கொடுத்து அவரை விழிக்க செய்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க, நல்ல நிலைமையிலே நான் மௌத்தாக வேண்டும், நல்லவன் செய்தவனாக நான் மௌத்தாக வேண்டும், நபிமார்களுடைய ஆசை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவுடைய பயணத்திலே போகின்ற போது, பலஸ்தீனுடைய பூமியை கடக்குகின்ற போது, பலஸ்தீனிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபருடைய தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபருடைய தொழுது கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா சகோதரர்களே, நபிமார்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நல்ல நிலையில் எனது மௌத்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமாக தமது இரவையும் பகலையும் செலவழித்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை மரணத்துக்கு பின்னாலும் அவர்கள் விரும்பிய நல்ல அமல்களிலே அல்லாஹ் ஈடுபடுத்தினார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க, நல்ல நிலைமையில எனது மௌத்து வரணும். அதனால மலக்குல் மௌத்தை பார்த்து சொல்றாங்க, நபிமார்கள் மலக்குமார நேரடியாக சந்திக்கக்கூடியவர்கள், நீங்க என்ன சந்திக்க வாரத்துக்கு முன்னால என் ரூஹை கைப்பற்றுவதற்கு வருவதாக இருந்தால் எனக்கு முன் அறிவித்தல் தர வேண்டும். சொன்னதுக்கு பின்னால பிறகு மலக்குல் மௌத் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், மலக்குல் மௌத் வருகிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஜாஹிரன் அம் காபிதன் லில்ருஹ், மலக்குல் மௌத்தே நீங்க என்ன சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களா, இந்த ரூஹை கைப்பற்ற வந்திருக்கிறீங்களா? சொல்றாங்க மலக்குல் மௌத், உங்களோட ரூஹை கைப்பற்றுவதற்கு வந்திருக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் ஏற்படுது. சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு முன்னால நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ரூஹை கைப்பற்ற வாரதாக இருந்தா எனக்கு நீங்க ஒரு மெசேஜ் தரணும், ரசூல் ஒரு தூது தரணும், ஒரு செய்தி தரணும், அறிவிச்சுட்டு தான் வரணும். ஏற்கனவே சொல்லிருக்கிறனே மலக்குல் மௌத் சொல்றாங்க, யாக்கூப் அவர்களே ஒரு அறிவித்தல் அல்ல, மூணு அறிவித்தல் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களோட மௌத்து நெருங்குது, நீங்க 40 வாழ்ந்துட்டீங்க, 40 வாழ்ந்தது நிச்சயம், வாழ போறது எவ்வளவு உங்களுக்கு தெரியா? 60 வாழ்ந்துட்டீங்க, வாழ்ந்தது நிச்சயம், வாழ போறது எவ்வளவு தெரியா? ஒரு அடையாளம் இல்ல, மூணு அடையாளத்தால் தான் தந்திருக்கிறார் உங்களுக்கு. அதாவது சொன்னாங்க, கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எப்போதும் மௌத்துக்கு நாங்க தயாராக இருப்போம். இரவுல தூங்க போகும் போதும் நபி அவங்க மௌத்த ஞாபகப்படுத்துவாங்க, தூங்கி எழுந்ததுக்கு பின்னாலே மௌத்த ஞாபகப்படுத்துவாங்க. குர்ஆன், குர்ஆன் இந்த உலகத்துல மனிதன் அனுபவிக்கக்கூடிய ஹலாலான ஆசைகள்ல மிகவும் எல்லோரும் விரும்பக்கூடிய, எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய, எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு ஆசை இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது. அதுதான் ஹலாலான தாம்பத்திய உறவு, ஹலாலான முறையில் ஆசையை தீர்க்கிறது. அது இபாதத், அது நன்மையாக மாறும். அதே நேரத்தில் அது ஹராத்தில் அதை செய்தது பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிசாவுக்கும் ஹர்ஸுல் லக்கும் ஃபாத்து ஹர்ஸக்கும் அன்னாஹி, உங்களுடைய ஹலாலான மனைவிமார் உங்களுடைய பயிர் நிலத்தை போன்று, விவசாய நிலத்தை போன்று உங்களுடைய ஹலாலான ஆசைகளை அவர்கள் மூலம் திருத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், தீர்த்து கொள்ளுங்கள். பாலியல் உணர்வை குர்ஆன் பேசியிருக்கிறது. அதனுடைய முறையை குர்ஆன் பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான், ஹலாலான முறையில தடுக்கப்பட்ட ரெண்டு விஷயங்களை தவிர நீங்க உங்களோட ஹலாலான ஆசைகளை வேண்டிய விதத்துல தீர்த்து
கொள்ளுங்க.
தற்காலிகமான ஆசை, இது ஒரு சில நிமிடங்களோடு முடிஞ்சிடும், ஒரு சில நிமிடங்கள் வந்தங்களோடு வாழ்க்கை முடிஞ்சிடும். நீங்க நிரந்தரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்குது, ஒரு வாழ்க்கை
இருக்கிறது, உங்களுக்கு திருமணம் செய்து தரக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது,
அந்த நாளை மறந்துடாதீங்க. எங்க
ஞாபகப்படுத்துறாங்க, முறையில் படுக்கையில் இருந்து ஒரு மனிதன் தனது ஆசையை வெளிப்படுத்துகின்ற போது கூட நீங்கள் மரணத்தை மறந்துவிடக் கூடாது, நீங்கள் கபரை மறந்துவிடக் கூடாது, நீங்கள் மஹ்ஷரை மறந்துவிடக் கூடாது, அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களை மறந்துவிடக் கூடாது, நரகத்துடைய தண்டனைகளை மறந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
வகதி மூலி அன்புசிக்கும், ஒரு மர்மைக்காகவும் நீங்கள் சேர்த்து வச்சுக் கொள்ளுங்கள்.
இந்த இன்பத்தின் மூலம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஆசைப்படுகின்ற நீங்கள் இது போன்று நல்ல விடயங்களை இபாதத்துக்களை செய்து மறுமை வாழ்வுக்கு தயார் செய்து கொள்ளுங்கள் என்று முதலாவது செய்தியும், இரண்டாவது
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய
மனோ இச்சைக்கு அடிமையாகி ஷைத்தானுடைய வடையில் சிக்கி பாவங்களுக்கு நீங்கள் பாவங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் என்னை மறந்துவிடக் கூடாது, என்னுடைய ஞாபகத்தோடு இருங்கள், தக்குவாவோடு இருங்கள். மூன்றாவது செய்தி என்ன, நீங்க உலகத்துல எத்தனை வருஷம் எங்க வாழ்ந்தாலும் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் என்னை சந்திக்க வேண்டும். நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு மனிதர் மௌத்தாகி அவருடைய ஜனாசா கபருக்குள்ளால் செல்வதற்கு முன்னால் அவருடைய ரூஹ் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக போகிறது. ஏழு வானங்களை கடந்து செல்கிறது, ஏழு வானங்களிலும் மலக்குமார்கள் அந்த ரூஹுக்காக வேண்டி தொழுகை நடத்துகிறார்கள். பள்ளியிலே ஜனாசாவுடைய உடம்புக்கு நாம் தொழுவிப்பதற்கு முன்னால் வானவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். ஏதாவது வானத்துக்கு போனதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்வான், இந்த மனிதனுடைய நன்மைகளை நீங்கள் எழுதி இந்த மனிதனுடைய ரூகை மீண்டும் நீங்கள் கபருக்குள்ளே கொண்டு போகுங்கள், அவருடைய உடம்பிலே சேர்த்து விடுங்கள். ஏன், மண்ணில் தான் அவரை நாங்கள் படைத்திருக்கிறோம், மண்ணுக்குள்ளால் தான் நாங்கள் அவரை எடுக்க இருக்கிறோம், மண்ணில் இருந்துதான் அவரை நாங்கள் எடுப்பாட்ட இருக்கிறோம். இந்த ரூகை மலக்குமார்களே, நீங்கள் கவனமாக கொண்டு போய் அவருடைய உடம்பிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அதுக்கு பின்னால் தான் கபருடைய கேள்வி கணக்கு, அதுக்கு பின்னால தான் கபருடைய நெருக்கடி, அதுக்கு பின்னால அவர் நன்மைகள் குறைந்தவராக இருந்தால் அதுக்கு பின்னால வேதனைகள். கண்ணியமானவர்களே, பாவியாக இருந்தால் அவர் நரகவாசியாக இருந்தால் முதலாவது வானத்திலே அவருடைய ரூஹு நிராகரிக்கப்பட்டுவிடும். முதலாவது வானத்தில் இருக்கின்ற மலக்குமார்கள் சொல்வார்கள், எப்போதும் அனுபவிக்காத ஒரு நாற்றத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ சொல்லக்கூடிய நேரத்துல தண்ட தலப்பாவால தண்ட மூக்க மூடிக்கொண்டாங்க. கெட்ட மனிதனுடைய ரூஹுடைய நாற்றம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ட ரூமாலால தண்ட தலப்பாவால மூஞ்ச மூடிக்கொண்டு சொன்னாங்க, அது தாங்க இயலாது, முதலாவது வானத்தோடு அது கட்டப்பட்டு விடும். இப்ப அல்லாஹ் சொல்வான், அந்த ரூஹ நீங்க தூக்கி வீசிடுங்க. பாவிகள் நரகவாசிகள் காபிர்களுடைய ரூஹ் முதலாவது வானத்துக்கு கூட போகாது. குர்ஆன் சொல்கிறது, லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, பாவிகளுடைய ரூஹ் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்லும் போது ஏழு வானங்களுடைய கதவுகளை கூட அல்லாஹ் திறக்க மாட்டான். முதலாவது வானத்திலிருந்து அது தூக்கி எறிந்து வீசப்படும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் கூட ஹலாலான ஆசைகளை தீர்க்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்க நரகத்தை பயப்பட வேண்டும், கபரை பயப்பட வேண்டும், சக்கராத்தை பயப்பட வேண்டும், மரணத்தை நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மலக்குள் போது சொல்கிறார்கள், முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா, உங்களோட முடி நரைந்திருக்குது, உங்களோட தலையில நரை முடி வந்திருக்குது, உங்களோட தாடியில நரை முடி வந்திருக்கிறது. இது முதலாவது அடையாளம், நான் உங்களை ரூஹ கைப்பற்ற வர இருக்கிறேன். இரண்டாவது அடையாளம், உங்களோட உடம்புல நீங்க 40 வயசு 50 வயசு தாண்டக்கூடிய நேரத்தில் இருந்தா எலும்பேடா, எலும்பினா உட்காரேடா, முழங்கால் வருத்தம், குதிகால் வருத்தம், மூட்டு வருத்தம், பிரஸ்முள்ள வருத்தம், இடுப்புல வருத்தம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த வருத்தம் உங்களுக்கு வருதா? இது இரண்டாவது அடையாளம், நான் உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், உங்களோட ரூஹ கைப்பற்றத்துக்காக வர இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த ரெண்டு அடையாளமும், இந்த ரெண்டு அடையாளமும் என்னையும் உங்களையும் மரணம் துரத்திக் கொண்டிருக்கிறது. மலக்குள் மௌத் தேடிக் கொண்டிருக்கிறார்கள், வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான பிரதான அடையாளம். இதனாலதான் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாத்தியம் அவங்களுக்கு இடிக்கல, 100 வயசு தாண்டிச்சு, 125 வயசு, தந்த மௌத்துக்கு பின்னால் தனது பெயரை சொல்கின்ற ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள். 100 வருஷத்துக்கு மேல அல்லாஹ் கொடுக்கல. கடைசியாக ரெண்டு விஷயத்தை அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இன்னி வஹனல் அம்ரு வஸ்தஅல ரஸ்ஸு ஷைபா, யா அல்லாஹ் என் உடம்பெல்லாம் பலஹீனமாகிட்டு, என் எலும்புகள் எல்லாம் பலஹீனமாகிட்டு, என் மூட்டுக்கள் எனக்கு வருத்தம் ஏற்படுது, உடம்பு பலகீன முதலாவது காரணம், இரண்டாவது யா அல்லாஹ் வஸ்தஅல ரஸ்ஸு ஷைபா, என் தலைமுடி எல்லாம் நரச்சிட்டு, என் மௌத்து நெருங்குது, அதனால யா அல்லாஹ் ஹப்லி மின் லதுன்க வலியா, ஒரு புள்ளை எனக்கு தாரேன்னு கேட்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரைத்த மனிதர், முழுமை அடைந்த மனிதர் பாவம் செய்வதை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகிறான், ஆச்சரியப்படுகிறான், அவர்கள் விவாக எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். முதுமையில் நீங்கள் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளையும் மரணத்தை நினைத்து நீங்கள் வாழ வேண்டும், அதனால் பாவம் செய்வதை அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். இந்த வயசுல இவர் இப்படி ஒரு பாவத்தை செய்கிறாரா என்று அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். இரண்டாவது நாங்கள் சொல்லாம அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் கேட்கிற துஆவை நிராகரிக்கிறதுக்கு, தட்டி விடுறதுக்கு அல்லாஹ் வைக்கப்படுறான். கடைசி காலம் வாழ்ந்து இருக்கிறாரு, மௌத்துக்கு தயாராக இருக்கிறாரு என்று அல்லாஹ் பரிதாபப்பட்டு அவரது துஆவை ஏற்றுக்கொள்றான். அதனாலதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, என் உடம்பெல்லாம் பலஹீனமாகிட்டு, என் தலை முடியெல்லாம் நினைச்சிட்டு, ரப்பே இப்பயாவது குழந்தை பாத்தியத்தை தா, 125 வயசுல குழந்தை கிடைக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான விடயம். அல்லாஹ் பேர் வச்சு உங்களுக்கு ஒரு குழந்தைய தருவோம், அந்த குழந்தைக்கு நீங்க யஹ்யான்னுதான் பேர் வைக்கணும், பேர் வச்சு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தார். இந்த ரெண்டு காரணத்தை முன் வச்சு அல்லாஹ் துஆ செஞ்சார், ரெண்டுமே மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். மூணாவது சொன்னாங்க, மலக்குல் மௌத், நீங்க வாலிப பருவத்துல நேரா நின்றீங்க, இப்ப கொஞ்சம் குனிகிறீங்க, கூன்றீங்க, உங்களோட கழுத்து கொஞ்சம் பணியுது, உங்களோட இடுப்பு கொஞ்சம் வளையுது, உங்களோட முதுகு கொஞ்சம் கோலுது, இது மூணாவது அடையாளம். இந்த மூணு அடையாளத்துக்கு பின்னாலதான் நான் வந்திருக்கிறேன், சொல்லாம நான் வரல என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து ரூஹ கைப்பற்றுவார். என்னை மனதாவுடைய நேரடியார்களே, மரணம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது, சிறுவர்களுக்கும் ஏற்படும், முதியவர்களுக்கும் ஏற்படும். ஆனால் அதற்கான சில முன் அடையாளங்களை அல்லாஹ் எங்கள் மீது காட்டுகின்ற அன்பின் காரணத்தினால், ரஹ்மத்தின் காரணத்தினால் அடையாளங்களை அல்லாஹ் காட்டுகின்றான். அதில் ஒன்றுதான் நோய், முடி நரைப்பது, முதுமை அடைவது, 40 தாண்டுவது, உடம்பில் ஏற்படுகின்ற வலிகள், மூட்டு வலிகள், இவைகள் அனைத்தும் மரணத்தின் பால் நான் சென்று கொண்டிருக்கிறேன், கபரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா எத்தனையோ ஜனாசாக்களை தொழுதிருக்கிறோம், எத்தனையோ ஜனாசாக்களை அடக்கம் செய்திருக்கிறோம், எத்தனையோ ஜனாசாக்களை குறிப்பாட்டியிருக்கிறோம். அப்படியான ஜனாசாக்களின் மூலமாக இது போன்ற ஒரு நிலை எனக்கும் ஏற்படும், இது போன்ற ஒரு நாளை நான் சந்தித்தாக வேண்டும், இது போன்ற வேதனைகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு எப்போதும் மரணத்துக்கு தயாரானவர்களாக என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ரப்பல் இஸ்ஸத் அதற்கு அனைவரும் திருப்திவானாக. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.